In the New Testament,
புதிய ஏற்பாட்டிலே,
there are many warnings against being deceived.
வஞ்சிக்கப்படுவதற்கு, வஞ்சிக்கப்படாமல் இருப்பதற்கு அநேக எச்சரிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
If we take those warnings seriously,
இந்த எச்சரிப்புகளை நாம் சீரியஸா எடுத்துக்கொள்வோமானால்,
we can protect ourselves from being deceived.
நாம் வஞ்சிக்கப்படுவதிலிருந்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள முடியும்.
I have found that many people, even in our churches,
நம்முடைய சபைகளிலும் கூட அநேக மக்கள்,
they have a wrong understanding of their own spirituality.
தங்களுடைய ஆவிக்குரிய காரியத்தை குறித்து தவறான ஒரு விளக்கத்தை வைத்திருக்கிறார்கள்.
They think that they are spiritual when they are not spiritual.
தாங்கள் ஆவிக்குரியர்களா இல்லாதிருக்கும் பொழுது ஆவிக்குரியர்கள் போல எண்ணிக்கொள்ளுகிறார்கள்.
They think they are born again when they are not born again.
மறுபடியும் பிறக்கவில்லை ஆனால் மறுபடியும் பிறந்து விட்டோம் என்று எண்ணுகிறார்கள்.
Why is that?
ஏன் அப்படி?
How can you be sure that you will never be deceived?
வஞ்சிக்கப்பட மாட்டேன் என்று எப்படி நாம் நிச்சயமா உடையவர்களா இருக்க முடியும்?
We may think we are very clever.
நாம் புத்திசாலிகள் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம்.
But a lot of clever people are deceived.
ஆனால் அநேக புத்திசாலிகளும் வஞ்சிக்கப்படுகிறார்கள்.
And a lot of very simple people are not deceived.
அதே சமயத்தில் எளிய மக்கள் அவர்கள் வஞ்சிக்கப்படாமலும் இருக்கிறார்கள்.
So here is a verse that has helped me very greatly.
அதிகமாக எனக்கு உதவி செய்திருக்கக்கூடிய ஒரு வசனத்தை இங்கே உங்களுக்கு சொல்கிறேன்.
I want you to remember that all your life.
உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக இதை நினைவில் வைத்துக் கொள்ள முடியாய்
கேட்கிறேன். And if you listen to this, I can guarantee you will never be deceived in your whole life.
நீங்கள் இதை செவி கொடுத்தால் உங்கள் முழு வாழ்க்கையிலும் நீங்கள் வஞ்சிக்கப்பட மாட்டீர்கள் என்பதற்கு நான் உத்தரவாதம் கொடுக்க முடியும்.
We are living in days of great deception.
மிகுந்த வஞ்சனைக்குரிய ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
There are many false things going around claiming to be the gospel of Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்று சொல்லிக் கொள்கிற அநேக தவறான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது.
So we need to be careful that we're not gone astray with all that.
நாம் இதினிமித்தமாய் வழிவிலகி போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும்.
So please turn with me to 2 Thessalonians in chapter 2.
ஆகவே 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
2 Thessalonians chapter 2.
2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம்.
And verse 10 and 11.
10-11 வசனங்கள்.
In the 11th verse it says that God deceives certain people.
11ஆம் வசனத்திலே தேவனே சில மக்களை வஞ்சிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
It's the only verse in the Bible that says that God himself deceives some people.
தேவனே சில பேரை வஞ்சிக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு வசனம் தான் முழு வேதாகமத்திலேயும் இங்கே இருக்கிறது.
Now I'll come to this. I want to show you two other verses that tell us how we get deceived from other sources.
மற்ற காரணங்கள் மூலமாக வஞ்சிக்கப்படக்கூடிய இரண்டு காரியங்களை உங்களுக்கு சொல்லிவிட்டு பிறகு இந்த வசனத்துக்கு நான் வருகிறேன்.
The number one deceiver is the devil.
வஞ்சிக்கிற முதல் நபர் பிசாசு.
It says in Revelation chapter 12.
வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
And verse 9.
9ஆம் வசனம்.
Satan is called here the deceiver of the whole world.
உலக மனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்று சாத்தான் அழைக்கப்படுகிறான்.
So that is the number one deceiver who is out to deceive the whole world.
முழு உலகத்தையும் மோசம் போக்கக்கூடிய வஞ்சிக்கக்கூடிய முதல் நபர் சாத்தான்.
He is outside of us.
அவன் நமக்கு வெளியே இருக்கிறான்.
And he is always trying to deceive us in some way.
ஏதோ ஒரு விதத்திலே நம்மை வஞ்சிக்கும்படியாக அவன் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான்.
The Bible begins with the story of his deceiving Eve.
அவன் எப்படி ஏவாளை வஞ்சித்தான் என்கிற சம்பவத்திலிருந்து வேதாகமம் ஆரம்பிக்கிறது.
And Paul says,
பவுல் சொல்கிறார்
2 Corinthians 11,
2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே,
that like Eve was deceived,
ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல,
11:3, I am afraid that the devil will deceive you also.
உங்களையும் பிசாசு வஞ்சித்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்று 3ஆம் வசனத்திலே சொல்கிறார்.
So we must remember that.
ஆகவே இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
Like the devil deceived Eve, he may deceive you.
ஏவாளை எப்படி பிசாசு வஞ்சித்தானோ அதே போல உங்களையும் வஞ்சிக்க முடியும்.
Eve never thought she was being deceived.
தான் வஞ்சிக்கப்படுவதாக ஏவாள் எண்ணவில்லை.
And you may say, no, I am all right, I will not be deceived.
நான் நன்றாகத்தான் இருக்கிறேன், நான் வஞ்சிக்கப்பட மாட்டேன் என்று நீங்களும் எண்ணிக்கொண்டிருக்கலாம்.
You can be deceived.
ஆனாலும் நீங்கள் வஞ்சிக்கப்பட முடியும்.
The second thing that deceives us,
நம்மை வஞ்சிக்கக்கூடிய இரண்டாவது காரியம்,
is mentioned in Ephesians chapter 4.
எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே,
and in verse 22.
22ஆம் வசனம்.
Our deceitful lusts,
நம்முடைய மோசம் போக்கும் இச்சை என்று வாசிக்கிறோம்.
In English it says the lusts that deceive us.
ஆங்கிலத்தில் நம்மை வஞ்சிக்கக்கூடிய இச்சை என்று பார்க்கிறோம், தமிழிலே மோசம் போக்கக்கூடிய இச்சை என்று வாசிக்கிறோம்.
How do our lusts deceive us?
நம்முடைய இச்சைகளை நம்மை எப்படி வஞ்சிக்க முடியும்?
The lust will tell us if you do this you'll get some pleasure.
இதை இந்த இச்சை நம்மை பார்த்து இப்படி செய்வாயானால் உனக்கு சிற்றின்பம் கிடைக்கும் என்று சொல்லும்.
And it is correct. We get some pleasure by doing that thing.
அது சரிதான். அதை செய்வது நிமித்தமாய் ஒரு இன்பம் கிடைக்கிறது.
Whether it is seeing some dirty picture or getting angry with somebody, we get some pleasure out of it.
அசுத்தமான காட்சிகளை பார்ப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது இன்னொரு மீது கோபப்படுகிறவர்களாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து ஒரு இன்பம் கிடைக்கிறது.
But
ஆனால்
what the lust does not tell us is that finally it will destroy you.
ஆனால் அந்த இச்சை நமக்கு சொல்லாமல் இருக்கக்கூடிய காரியம் என்னவென்றால் கடைசியாக அது நம்மை அழித்து விடும்.
It's like a poison which is coated with chocolate.
ஒரு விஷம், ஆனால் அது சாக்லேட்டினாலே பூசப்பட்டிருக்கிறது.
And when you eat it, it's only the taste of chocolate.
நீங்கள் சாப்பிடும் பொழுது சாக்லேட்டை போலவே தான் ருசியாக இருக்கிறது.
I enjoy it so much.
அது ரொம்ப நல்லா ருசியாக இருக்கிறது என்று சொல்லி சந்தோஷிக்கலாம்.
It is a sinful sexual pleasure.
அது பாவமாகிய காம விகார பாவமா இருந்தாலும் சரி,
it tastes like chocolate.
அது சாக்லேட்டை போலவே ருசியுள்ளதா இருக்கு.
Or the pleasure you get out of shouting and getting angry with somebody.
அல்லது ஒருவரை திட்டுவதனாலே கோபப்படுவதனாலே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது.
It's like chocolate.
அது சாக்லேட்டை போல இருக்கிறது.
But in the end there's poison that destroys you.
ஆனால் அதன் முடிவிலே உங்களை கெடுக்கக்கூடிய விஷம் அதிலே இருக்கிறது.
So we must be careful about our lusts.
ஆகவே நம்முடைய இச்சைகளை குறித்து நாம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
For example,
உதாரணமாக,
which husband and wife wants to destroy their home?
எந்த கணவன் மனைவி தங்களுடைய குடும்பத்தை அழிக்க விரும்புகிறார்கள்?
Do any of you want to destroy your home and destroy your children?
யாராவது உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் அழிக்க விரும்புகிறீர்களா?
Nobody.
யாரும் இல்லை.
But when you get angry with each other at home,
ஆனா குடும்பத்துல நீங்க ஒருவரோடு கோபப்படும் பொழுது,
you are actually destroying your home.
உண்மையாலுமே உங்கள் குடும்பத்தை கெடுக்கிறீர்கள்.
It is like breaking down the bricks and the windows in your home.
உங்க வீட்ல இருக்கக்கூடிய ஜன்னலையும் சுவரையும் உடைப்பது போல.
But your lusts deceive you by saying that's not serious.
ஆனால் அது அவ்வளவு கொடியது அல்ல என்று சொல்லி உங்களுடைய இச்சையானது உங்களை வஞ்சிக்கிறது.
Yeah, you have to tell your husband something. You have to tell your wife something. Otherwise they will not, they'll keep on doing that.
புருஷன்ட்ட இப்படி சொல்லாட்டி செய்து கொண்டே இருப்பார். அப்படி மனைவிட்ட இப்படி கோபப்பட்டு சொல்லாவிட்டால் அவள் அப்படியே செய்து கொண்டே இருப்பாள் என்று சொல்லி உங்களுடைய இச்சை உங்களுக்கு சொல்லுகிறது.
It's actually like destroying your windows or walls in your house.
உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செவுத்தை சுவற்றை இடிப்பது போல, ஜன்னலை இடிப்பது போல.
That lust deceives you saying it's not serious.
ஆனால் அது அவ்வளவு சீரியஸான காரியம் இல்ல, கொடிய காரியம் இல்ல என்று சொல்லி உங்களுடைய இச்சை உங்களை வஞ்சிக்கிறது.
Satan is a deceiver, our lusts are deceivers.
ஆகவே சாத்தான் நம்மை வஞ்சிக்கிறவன், நம்முடைய இச்சைகள் நம்மை வஞ்சிக்கிறது.
But God is there to protect us.
ஆனால் தேவன் நம்மை பாதுகாக்க முடியா இருக்கிறார்.
But here is a dangerous, I mean a real danger when 2 Thessalonians 2:11 it says God will also deceive us.
ஆனால் இங்கே 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 11 வசனத்திலே மிகவும் கொடிய ஒரு காரியம், சீரியஸான காரியம், தேவனே நம்மை வஞ்சிக்கிறார்.
If God also deceives you, there's no hope for you.
தேவனே உங்களை வஞ்சிக்கிறார் என்று சொன்னால் உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை.
Because God is the one who protects you from the devil's deception and your lust deception.
பிதாவே உங்களை, தேவனே உங்களை பிசாசுடைய வஞ்சனையிலிருந்து, உங்களுடைய இச்சையினுடைய வஞ்சனையிலிருந்து பாதுகாக்கிறார்.
But if God himself deceives you, you're finished.
தேவனே உங்களை வஞ்சிக்கிறார் என்று சொன்னால் உங்கள் கதை முடிந்து விட்டது.
So I say I don't care that the devil tries to deceive me.
ஆகவே பிசாசினை வஞ்சிக்க முற்பட்டால் அது எனக்கு அவ்வளவு கவலை இல்லை. அதை குறித்து நான் பயப்படுவதில்லை.
I'm not afraid that my lust deceive me.
என்னுடைய இச்சைகளை நீ வஞ்சித்தால் அதை குறித்து பயம் இல்லை.
If God is on my side.
தேவன் என் பக்கமாய் இருப்பாரே ஆனால்.
But if God also deceives me, there is no hope for me.
தேவனே என்னை வஞ்சிப்பார் என்று சொன்னால் எனக்கு நம்பிக்கையே இல்லை.
But it says here God will send upon them a deluding influence.
இங்கே கொடிய வஞ்சகத்தை தேவனே அவர்களுக்குள்ளாக அனுப்புவார் என்று இந்த வசனத்திலே வாசிக்கிறோம்.
This is not the devil, this is God.
இது பிசாசு அல்ல, தேவன்.
And he will make you believe what is false.
பொய்யை விசுவாசிக்கும்படியாக செய்து விடுவார் என்றும் இந்த வேத வசனத்திலே வாசிக்கிறோம்.
See, I thought God only makes us believe what is true.
நான் சத்தியத்தை மட்டுமே தேவனை விசுவாசிக்க செய்வார் என்று எண்ணியிருந்தேன்.
That's what we think.
அப்படிதான் நாம் எண்ணுகிறோம்.
But here it says God will make you believe what is false.
ஆனால் இங்கே பார்க்கிறோம் பொய்யை விசுவாசிக்கும்படியாக என்று வாசிக்கிறோம்.
What does that mean in practical terms?
நடைமுறையிலே அதை எப்படி நாம் சொல்லலாம்?
He will make you believe you are born again when you are not born again.
நீ இரட்சிக்கப்படாதிருக்கும் பொழுது நீ இரட்சிக்கப்பட்டு விட்டாய் என்று உன்னை என்ன செய்யும்?
Who?
யார்?
God.
தேவன்.
God will make you think you are born again when you are not born again.
நீ மன மறுபடியும் பிறக்காதிருக்கும் பொழுது மறுபடியும் பிறந்து விட்டேன் என்று தேவனே உன்னை நினைக்க செய்து விடுவார்.
God will make you think you're going to heaven when you're not going to heaven.
நீ பரலோகத்துக்கு போகவில்லை ஆனாலும் பரலோகத்துக்கு தான் போகிறாய் என்று தேவனே உன்னை நினைக்க முடியாய் செய்து விடுவார்.
That's the meaning of make you believe what is false.
பொய்யை விசுவாசிக்கத்தக்க என்கிற வாசகத்தினுடைய அர்த்தம் இதுதான்.
God will make you believe that you are filled with the Holy Spirit when you are not at all filled with the Holy Spirit.
நீ பரிசுத்த ஆவியானாலே நிரப்பப்படாமல் இருக்கும்போது நிரப்பப்பட்டு விட்டேன் என்று தேவனே உன்னை நம்ப செய்து விடுவார்.
God will make you think you are doing his will when you are not doing his will.
நீ அவருடைய சித்தத்தை செய்யாத இருக்கும்போது தேவனே நீ அவருடைய சித்தத்தை செய்கிறோம் என்று நம்ப வைத்து விடுவார்.
You say, Lord, if you also deceive me, then there's no hope for me.
ஆண்டவரே நீரே என்னை வஞ்சிப்பீர் என்று சொன்னால் எனக்கு நம்பிக்கை இல்லை ஆண்டவரே.
How will I ever know whether I'm really born again?
உண்மையாலுமே நான் மனம் திரும்பி இருக்கிறேனா இல்லையா என்று எப்படி நான் அறிந்து கொள்வது?
How will I ever know whether I'm really filled with the Holy Spirit?
பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டிருக்கேனா இல்லையா என்று எப்படி நான் அறிந்து கொள்வது?
How will I ever know whether I'm in your will or not?
உம்முடைய சத்தத்தில் இருக்கிறேனா இல்லையா என்று எப்படி அறிந்து கொள்வது?
I've got only one life on the earth.
இந்த பூமியில் எனக்கு இருக்கக்கூடியது ஒரே ஒரு வாழ்க்கை தான்.
I can't afford to stand before the Lord one day and discover that my whole life I was deceived.
என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக நான் வஞ்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லி அந்த நியாய தீர்ப்பு நாளிலே தேவனுக்கு முன்பாக நிற்கும்போது நான் கண்டுபிடிக்க விரும்பவில்லை.
That is going to be the fate of many people who sit in many churches.
அநேக சபைகளில் உட்கார்ந்திருக்கக்கூடிய அநேக மக்களுடைய முடிவுதான்.
Even CFC churches.
CFC சபைகளில் உட்கார்ந்திருக்கக்கூடிய அநேகருடைய முடிவும் இப்படித்தான் இருக்க
போகிறது. I have had sometimes to go to a person who has sat in CFC Bangalore for a number of years.
அநேக ஆண்டுகளாக CFC சபையில் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரத்தை நான் சந்திக்க
வேண்டியிருந்தது.
ஒரு நாளிலே அவர்களை பார்த்து
And I said you've been breaking bread here for a number of years.
நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக கர்த்தருடைய பந்தியில் இந்த சபையிலே அப்பம் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள்.
I want to say to you, you are not born again.
நீங்கள் மறுபடியும் பிறக்கவில்லை என்று உங்களுக்கு நேராக நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
I don't see the fruit in your life.
ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே கனிகளை நான் பார்ப்பதில்லை.
You know, it's like John the Baptist. He told the Pharisees, I don't see any fruit in your life. I am not going to baptize you.
நான் உங்களுடைய வாழ்க்கையிலே கனிகளை பார்ப்பதில்லை, ஆகவே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதில்லை என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் பரிசேயரிடத்தில் சொன்னார்.
He got offended with what I said and he left the church.
அந்த சகோதரன் நான் சொன்ன காரியத்தை நிமித்தமா இடரல் அடைந்து சபை விட்டு போய் விட்டார்.
I say okay.
சரி.
You don't want to hear the truth, that's another thing.
சபை சத்தியத்தை கேட்க விருப்பமில்லை என்று சொன்னால் அது வேற ஒரு காரியம்.
You go to a doctor for a scan, he takes a scan and says you got cancer.
ஒரு டாக்டரிடத்தில் போகிறீர்கள், அவர் ஸ்கேன் படம் எடுத்து உங்களுக்கு புற்றுநோய் இருக்கிறது என்று சொல்கிறார்.
And you get offended and leave that to go to another doctor.
நீங்கள் அந்த டாக்டர் இடத்திலே மனம் புண்பட்டு விட்டு நீங்கள் வேற ஒரு மருத்துவரிடத்தில் செல்கிறீர்கள்.
Only wants your money.
அவருக்கு உங்கள் பணம் தான் தேவை.
And he says no, you're okay.
நீ நன்றாக தான் இருக்கறாய் என்று சொல்றார்.
So that's what happens sometimes.
ஆகவே சில சமயத்திலே இப்படி தான் நடக்கிறது.
So it's very important to make sure that God never deceives us.
ஆகவே தேவன் ஒரு காலம் நம்மை வஞ்சிக்காத இருக்கும்படி நாம் நிச்சயித்துக் கொண்டிருப்பது நல்லது.
That's my desire.
இதுதான் என்னுடைய வாஞ்சை.
I say, Lord, I have only one life.
ஆண்டவரே எனக்கு இருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை.
And I don't want to make a mistake in this one life.
இந்த ஒரு வாழ்க்கையிலே ஆண்டவரே நான் தவறு செய்ய விரும்பவில்லை.
I don't want to imagine that I am born again.
நான் மறுபடியும் பிறந்து விட்டேன் என்று சொல்லி கற்பனை செய்து கொள்ள விரும்பவில்லை.
I want to really be born again.
உண்மையாலுமே நான் மறுபடியும் பிறக்க
வேண்டும். I don't want to imagine that I am filled with the Holy Spirit.
அபிஷேகத்தினால் நிறைந்திருக்கிறேன் என்று சொல்லி நான் கற்பனை செய்து கொள்ள விரும்பவில்லை.
I don't want to imagine that this is the truth. Which I'm preaching.
நான் இதை இந்த சத்தியத்தை பிரசங்கிக்கிறேன் என்று சொல்லி நான் கற்பனை செய்ய விரும்பவில்லை.
I want to really know if it's true.
ஆண்டவரே இது உண்மையாலுமே மெய்யா என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறேன்.
And so I studied this passage.
ஆகவே நான் இந்த பகுதியை நான் வாசிக்கிறேன்.
And I found how I can know the truth.
நான் எப்படி சத்தியத்தை அறிந்து கொள்ளலாம் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன்.
God will never deceive me.
எப்படி ஆண்டவர் என்னை வஞ்சிக்காமல் இருப்பார்?
It doesn't say here God will deceive everybody.
எல்லாரையும் தேவன் வஞ்சிப்பார் என்று சொல்லப்படவில்லை.
Only certain type of people God will deceive.
ஒரு சில விதமான மக்களை மட்டுமே தேவன் வஞ்சிப்பார் என்று பார்க்கிறோம்.
If you are not that type of person you will never be deceived.
ஆகவே நீங்கள் இந்த விதமான மக்களா இல்லாத இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒரு காலம் வஞ்சிக்கப்பட மாட்டீர்கள்.
Number 1.
முதலாவது
those who did not love the truth verse 10
பத்தாம் வசனத்திலே சத்தியத்தை நேசிக்காதவர்கள் சத்தியத்தின் மேல் அன்பில்லாதவர்கள்
if I don't love the truth I will be deceived
சத்தியத்தின் மேல் எனக்கு அன்பில்லை என்று சொன்னால் நான் வஞ்சிக்கப்படுவேன்
what do I mean by loving the truth
சத்தியத்தை நேசிப்பது என்றால் அதனுடைய பொருள் என்ன
first of all the truth about myself
முதலாவதாக என்னை குறித்தான சத்தியம்
that in some situation when I have done something
சில சூழ்நிலையிலே நான் சிலதை செய்து விட்டால்
and I think I have done the right thing
நான் சரியான காரியத்தை செய்து விட்டேன் என்று எண்ணுகிறேன்
and the holy spirit tells me
பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்கிறார்
that was not right
அது சரியல்ல
that was a very selfish action you did just to please yourself
சுயநலமான ஒரு செயல்பாட்டை உன்னை பிரியப்படுத்த முடியாக செய்திருக்கிறாய்
you love the truth means you say lord you're right it was
நீங்கள்
wrong on my
சத்தியத்தின் மேல் அன்புள்ளவர்களாய் இருந்தால் ஆண்டவரே நீர் சொல்லுகிறது சரிதான் நான் செய்தது சரியல்ல
supposing one day the holy spirit tells you the way you spoke to your wife just now is not right
ஒரு நாளிலே பரிசுத்தாவினர் உங்களை பார்த்து இப்பொழுது நீ மனைவியிடத்தில் பேசின விதம் சரியல்ல என்று சொல்கிறார்
or the way you spoke to your husband just now that is not the way a wife should speak
புருஷனிடத்தில் நீ பேசினாயே இந்த விதம் சரியல்ல என்று ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார்
do you love the truth
சத்தியத்தை நேசிக்கிறாயா?
If you love the truth, you'll immediately say, "Yes, Lord, I'm sorry."
சத்தியத்தை அன்பு கூறுகிறவளாக இருந்தால் உடனே ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே என்று சொல்வீர்கள்.
The Lord will say, "Go and apologize to your husband and wife now."
இப்பொழுதே உன் கணவனிடத்திலே போய் மனைவியிடத்திலே போய் மன்னிப்புக்கள் என்று சொல்வார்.
And you say, "Yes, Lord, I love the truth. I'll do it."
ஆண்டவரே சத்தியத்தை நேசிக்கிறேன், இப்பொழுதே மன்னிப்பு கேட்கிறேன் என்று
சொல்வீர்கள். If you are a person like that,
இது போன்ற ஒரு நபராய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால்,
I tell you, you will never be deceived.
ஒரு காலம் நீங்கள் வஞ்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று நான் உங்களுக்கு
சொல்கிறேன். There is a second condition also.
அதற்கு இரண்டாவது நிபந்தனை உண்டு.
One, you must love the truth.
முதலாவது நிபந்தனை, நீங்கள் சத்தியத்தின் மேல் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
And there's one more aspect to loving the truth.
சத்தியத்தை நேசிப்பதற்கு இன்னொரு பகுதி உண்டு.
That means if you see something in scripture,
வேதத்தில் நீங்கள் ஒன்றை பார்க்கும் பொழுது,
which you did not believe all your life,
இதுவரை உங்கள் வாழ்க்கையில நம்பவே இல்லை,
but now you see it in scripture,
இப்பொழுது வேதத்தில் அதை பார்க்கிறீர்கள்,
you must be willing to change your opinion to believe what scripture says.
வேதம் என்ன சொல்கிறதோ அதை நம்பும்படியாக உங்களுடைய கருத்தை மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கிறது.
Many times I've had to change my opinion.
அநேக சமயங்களில் என்னுடைய அபிப்பிராயத்தை நான் மாற்றிக்கொள்ள வேண்டியிருந்தது.
In my younger days I just believed what other preachers told me.
வாலிபனாட்களிலே மற்ற பிரசங்கர்கள் என்ன சொன்னாரோ அதையே நான் நம்பினேன்.
I never believed that victory over sin was possible.
பாவத்தின் மேல் வெற்றி பெற வாழ்க்கை சாத்தியம் என்பதை நான் நம்பவில்லை.
But when I saw that in the word of God,
ஆனால் தேவனுடைய வார்த்தையில் அதை பார்த்த பொழுது,
I believed it.
நான் அதை நம்பினேன்.
And I accepted it.
நான் அதை ஏற்றுக்கொண்டேன்.
And therefore I love the truth.
ஆகவே நான் சத்தியத்தின் மேல் அன்பாயிருக்கிறேன்.
Now the second thing is,
இரண்டாவது காரியம்,
one is loving the truth.
ஒன்று சத்தியத்தின் மேல் அன்பாய் இருப்பது.
Second verse 10, I must be love the truth so to be saved.
நான் ரட்சிக்கப்படத்தக்கதாக சத்தியத்தின் மேல் அன்புள்ளவனாய் இருக்க வேண்டும்.
I want to be saved from my sin.
என்னுடைய பாவத்திலிருந்து நான் ரட்சிக்கப்பட வேண்டும்.
So if you have a great desire to be saved from all sin in your life.
ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பாவத்திலிருந்தும் நான் விடுதலை பெற வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சை உங்களுக்கு இருக்குமே ஆனால்,
then you will not be deceived.
அப்பொழுது நீங்கள் வஞ்சிக்கப்பட மாட்டீர்கள்.
So you need to ask yourself,
ஆகவே உங்களை பார்த்து நீங்கள் கேட்க வேண்டும்,
when God shows you something wrong in your life,
தேவன்,
do you love the truth?
தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறை சுட்டி காண்பிக்கும் பொழுது நீங்கள் அந்த அன்பை சத்தியத்தை அதை சத்தியத்தை நேசிக்கிறீர்களா?
And say, Lord, you are true.
ஆண்டவரே நீர் மெய்யானவர்.
I'm wrong.
நான் தவறு.
That is my mistake.
அது என்னுடைய தவறு ஆண்டவரே.
Secondly,
இரண்டாவதாக,
do you want to be saved from all sin?
எல்லா பாவத்திலிருந்தும் நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமா?
Not the really bad sins that other people can see.
மற்ற மக்கள் பார்க்கக்கூடிய கெட்ட பாவங்கள் அல்ல.
To be saved from anger, to want to be saved from anger is not a great thing, because anger makes you lose your testimony.
கோபத்திலிருந்து நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற விருப்பம் அது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. ஏனென்று சொன்னால் கோபப்பட்டால் உங்கள் சாட்சியை இழந்து விடுவீர்கள்.
So if you say, I want to be saved from anger, it may be because you don't want to lose your testimony.
ஆகவே நான் கோபத்திலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும், விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் அது உங்களுடைய சாட்சியை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு வழி இருக்கலாம்.
But if you want to be saved from hidden sins which nobody can see in your life,
ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில யாருமே பார்க்க முடியாத மறைவான பாவங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற வாஞ்சை,
bad thoughts,
அசுத்தமான சிந்தை,
which even your wife cannot see,
மனைவி கூட பார்க்க முடியாது,
or wrong attitudes towards other people,
அல்லது மற்ற மக்கள் மீது இருக்கக்கூடிய தவறான மனப்பான்மை,
do you want to be saved from that?
இவங்களிலிருந்து நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமா?
That is the test of whether you want to be saved.
உங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்பதற்கு இதுதான் பரிசோதனை.
Just think for example.
உதாரணமாக எண்ணி பாருங்கள்.
Maybe you feel that some other brother in CFC has done you some wrong.
CFC-லே வேற ஒரு சகோதரர் உங்களுக்கு தவறை இழைத்து விட்டார் என்று எண்ணிக்கொள்ளுங்கள்.
Maybe in this church or any church.
இந்த சபையில் உள்ள சகோதரனோ அல்லது வேறு சபையில் இருக்கக்கூடிய சகோதரனோ.
He is a believer.
அவர் ஒரு விசுவாசி.
And you feel that he has not treated you bad. He has not treated you properly.
அவர் உங்களை சரியாக நடத்தவில்லை என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்.
He has not treated you respectfully.
மரியாதை குறித்து மதிப்பு கொடுத்து நடத்தவில்லை.
Maybe he has given people a wrong impression about you.
உங்களை குறித்து மற்றவர்களுக்கு தவறாய் சொல்லிவிட்டார்.
And you are feeling very bad about it.
இப்பொழுது அதை குறித்து உங்களுக்கு மனதிலே ஒரு சலனம் வந்துவிட்டது.
Maybe what he did was wrong.
அவர் சொன்னது அவர் செய்தது தவறாகவே இருக்கலாம்.
But now you are the one who is suffering.
இப்பொழுது பாடுபடுகிறது கஷ்டப்படுகிறது நீங்கள்தான்.
You are the one who has got a bad attitude.
இப்பொழுது உங்களுக்கு ஒரு தவறான மனப்பான்மை வந்துவிட்டது.
You never did anything wrong.
நீங்கள் தவறு ஒன்றும் செய்யவில்லை.
But you reacted to the wrong that that person did.
ஆனால் அந்த நபர் செய்த தவறுக்கு பிரதிக்ரியையாக நீங்கள் இப்பொழுது தவறு செய்கிறீர்கள்.
In a bad way.
இது போன்று கூட.
And you also became a sinner.
நீங்களும் பாவியாய் மாறிவிட்டீர்கள்.
See how terrible it is.
எவ்வளவு பரிதாபம் கொடிதே
பாருங்கள். You never did anything wrong, but you have become a sinner.
ஒரு தவறும் நீங்கள் செய்யவில்லை ஆனாலும் நீங்கள் ஒரு பாவியாய் மாறிவிட்டீர்கள்.
You became a sinner because of somebody else's sin.
வேறொருவருடைய பாவத்தினாலே நீங்கள் பாவியாய் மாறிவிட்டீர்கள்.
We can say the devil killed two birds with one stone.
ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அல்லது ரெண்டு பறவை அடிப்பது போல சாத்தான்.
You try to kill two birds with one stone, it is almost impossible.
நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள், ஒரு கல்லில் ரெண்டு குருவி அடிக்க முடியுமா? கூடாத காரியம்.
You can kill one bird.
அதிகபட்சம் அதுவே கஷ்டம், ஒரு பறவை கொள்வதே.
Throw a stone and kill two birds.
ஆனால் ஒரு கல்லை வேகமாக எரித்து ரெண்டு குருவிகள் கீழே விழுந்தால்,
That is a real expert.
அவன் உண்மையாலுமே கைதேர்ந்தவன்.
The devil is doing that all the time.
ஆனால் பிசாசு கைதேர்ந்தவன் எப்பொழுதும் அப்படி செய்து கொண்டே இருக்கிறான்.
He makes somebody evil towards you.
உங்கள் மீது இன்னொருவர் பொல்லாதவரா இருக்கும்படியா செய்து விடுகிறான்.
Say some lies about you.
உங்களை குறித்து பொய் சொல்ல வைக்கிறான்.
But you also fall with that because you react in a bad way to that.
இப்பொழுது இந்த பொல்லாத சம்பவத்திற்காக நீங்கள் உங்களுடைய பிரதிக்கிரியையும் பாவமாய் மாறி விட்டபடினால நீங்களும் பாவியாகி விட்டீர்கள்.
You become bitter against that person.
அந்த நபர் மீது உங்களுக்கு கசப்பு வந்து விட்டது.
Have you seen how the devil knocked you also down without throwing a stone at you?
உங்கள் மீது கல்லை எறியவில்லை ஆனால் வேறு ஒரு மீது கல்லை எறிந்து உங்களையும் தள்ளி விட்டான் வீழ்த்தி விட்டான் சாத்தான்.
What a fool you are.
நீ எவ்வளவு புத்தியீனன்.
Why do you allow the evil of another person to make you evil?
இன்னொரு நபருடைய தீமை ஏன் உங்களை தீமையானவனாய் மாற்ற அனுமதிக்கிறீர்கள்?
If he served the devil, why should you serve the devil?
அவர் பிசாசுக்கு ஊழியம் செய்தால் நீங்களே பிசாசுக்கு ஊழியம் செய்ய வேண்டும்.
If somebody gets angry with you,
யாராவது உங்கள் மீது கோபப்பட்டால்,
and you get angry back with him,
அவர் மீது நீங்கள் மீண்டுமாய் கோபப்படுகிறீர்கள்.
Whether it's a husband and wife or a brother and brother,
கணவன் மனைவிக்குள்ளாகவோ அல்லது சகோதரர்களுக்குள்ளாகவோ,
you know what is it's a picture is like this.
படம் இப்படி தான் இருக்குது.
Supposing your wife comes and gets angry with you.
மனைவி உங்களிடத்தில் வந்து கோபப்படுகிறாள்.
She is serving the devil.
அவள் பிசாசுக்கு ஊழியம் செய்கிறாள்.
Angry with you.
உங்கள் மீது கோபப்படுகிறாள்.
Your reaction is.
உங்களுடைய பிரதிக்கிரியை எப்படி இருக்கிறது?
You're going to serve the devil?
நீ பிசாசுக்கு ஊழியம் செய்ய போகிறாயா?
I'm also going to serve the devil.
நானும் பிசாசுக்கு ஊழியம் செய்ய போகிறேன்.
What a fool you are.
எவ்வளவு புத்தியீனன் நீ.
They crucified Jesus.
இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள்.
They were serving the devil.
பிசாசுக்கு ஊழியம் செய்தார்கள்.
Jesus said.
இயேசு சொன்னார்.
You're serving the devil?
நீங்கள் பிசாசுக்கு ஊழியம் செய்கிறீர்கள்.
I'm going to serve God.
நான் தேவனுக்கு ஊழியம் செய்ய போகிறேன்.
Father.
பிதாவே,
forgive them, they don't know what they are doing.
அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியாது இருக்கிறார்கள். மன்னிய ஆண்டவரே.
That is wanting to be saved.
இதுதான் ரட்சிக்கப்படத்தக்கதாக விரும்புவது.
I love the truth.
சத்தியத்தை நேசிக்கிறேன்.
And I want to be saved.
நான் ரட்சிக்கப்படும்படி விரும்புகிறேன்.
I will never be deceived.
ஒரு காலம் நான் வஞ்சிக்கப்பட மாட்டேன்.
God will protect me from all deception of the devil and my lusts and everything.
எல்லா விதமான பிசாசுடைய வஞ்சகத்துக்கும் என்னுடைய இச்சையினுடைய வஞ்சகத்துக்கும் தேவன் என்னை விலக்கி பாதுகாப்பார்.
So this is an area we must be very very careful.
ஆகவே இந்த பகுதியிலே நாம் மிகுந்த ஜாக்கிரதையில் உள்ள இருக்க வேண்டும்.
Because there's a lot of deception going on in the world today.
இந்த உலகத்தில் இன்றைக்கு அநேக வஞ்சனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
And we must be very very careful that we don't get taken away by all that deception.
இந்த வஞ்சகத்துக்குள்ளாக நாம் வழிவிலகி சென்று விடாதபடிக்கு நாம் மிகுந்த ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
One of the areas of deception,
வஞ்சனையின் ஒரு பகுதி என்னவென்றால்,
is to think that we have become holy.
நாம் பரிசுத்தவான்களாய் மாறி விட்டோம் என்று எண்ணுவது.
And there is one way to test our holiness.
நம்முடைய பரிசுத்தத்தை சோதித்து பார்ப்பதற்கு ஒரு வழி உண்டு.
There are two things that go together.
இரண்டு காரியங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்கிறது.
Holiness,
பரிசுத்தம்,
fellowship,
ஐக்கியம்.
You know, Jesus, somebody asked Jesus, what is the great commandment in the law?
பிரமாணத்திலே பெரிய கற்பனை எது என்று ஒருமுறை இயேசுவிடத்தில் கேட்டார்கள்.
That is in Matthew 22.
மத்தேயு 22 ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
Matthew 22 somebody asked him.
மத்தேயு 22 ஆம் அதிகாரத்திலே ஒருவர் அவரிடத்தில் இயேசுவிடத்தில் கேட்டார்.
Verse 36. What is the great commandment in the law?
கற்பனைகளிலே மிகப்பெரிய பிரமாணம் கற்பனை எது என்று கேட்கிறார்கள்.
And Jesus said.
இயேசு அவரை பார்த்து,
love God with all your heart, soul, strength and mind.
உன்னுடைய முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக தேவனிடத்தில் என்று சொன்னார்.
That is living a holy life, but everything I do with love for God.
நான் செய்கிற ஒவ்வொரு காரியமும் தேவனையே நேசித்து செய்கிறேன். இதுதான் அன்புள்ள ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை.
But he said, I can't give you one. There's another one attached to that which I cannot forget about.
நான் மறக்க முடியாது. அதோடு கூட சேர்ந்து இரண்டாம் கற்பனையும் இருக்கிறது என்று இரண்டாம் கற்பனையை கொடுக்கிறார்.
It's like a coin. It has got two sides.
இரண்டு பக்கம் உள்ள நாணயம் போல.
So you must love your neighbor as yourself.
உன்னுடைய அயலகத்தானை பிறனை உன்னை போல நேசிக்க வேண்டும்.
So just like the two arms of the cross, I have vertical fellowship with God and horizontal fellowship with my fellow believers.
சிலுவையிலே இரண்டு கட்டைகள் இருப்பது போல ஒன்று தேவனோடு கூட உள்ள செங்குத்தான ஒரு ஐக்கியம், இரண்டு கிடைமட்டமாய் மற்றவர்களோடு கூட உள்ள ஐக்கியம்.
So if I have only vertical fellowship with God but no horizontal fellowship with my fellow believers.
எனக்கு தேவனோடு கூட உள்ள செங்குத்தான அந்த உறவு மட்டும் இருக்கிறது ஆனால் சக விசுவாசிகளோடு கூட எனக்கு ஒரு ஐக்கியம் உறவு இல்லை என்றால்,
then I may be deceiving myself that I have fellowship with God.
தேவனோடு கூட உறவு இருக்கிறது என்று எண்ணி நான் வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கலாம்.
And that happens very often.
அடிக்கடி இப்படி நடைபெறுகிறது.
A lot of people in our churches,
நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய அநேக மக்கள்,
who think they are very holy,
பரிசுத்தவான் என்று எண்ணுகிறவர்கள்,
they have no fellowship with their fellow believers.
தங்களுடைய சக விசுவாசிகளோடு கூட அவங்களுக்கு ஐக்கியம் இல்லை.
I say there's something wrong.
அங்கே ஏதோ தவறு இருக்கிறது என்று சொல்கிறேன்.
How can you be holy if you don't have fellowship with one another?
ஒருவரோடு ஐக்கியப்படாமல் இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க முடியும்?
See 1 John chapter 1.
1 யோவான் 1 அதிகாரம்.
1 John 1:3. He says, we are proclaiming this to you so that you may fellowship with us, and our fellowship is with the Father, Jesus, and His Son, Jesus Christ.
பிதாவோடும் குமாரனோடும் மட்டுமல்ல எங்களோடும் கூட நீங்கள் ஐக்கியம் உடையவர்களா இருக்க முடியாது, இதை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்கிறார்.
So he says, our fellowship is with Jesus and the Father.
எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது.
We want you to have fellowship with us.
நீங்கள் எங்களோடு கூட ஐக்கியப்பட முடிய விரும்புகிறோம்.
So you can't separate this vertical fellowship from the horizontal fellowship.
ஆகவே செங்குத்தான ஐக்கியத்தை கிடைமட்டமாய் உள்ள ஐக்கியத்திலிருந்து பிரிக்க முடியாது.
You can't say I have fellowship with God.
எனக்கு தேவனோடு கூட ஐக்கியம் இருக்கிறது என்று நீங்கள் சொல்ல முடியாது.
I don't have fellowship with other people in this church.
சபையில் உள்ள மற்றவர்களோடு கூட ஐக்கியம் இல்லாதபடி தேவனோடு இருக்கிறது என்று மட்டும் சொல்ல முடியாது.
Then God himself has deceived you to think that you have fellowship with him.
அப்படியானால் நீங்கள் எல்லாரோடு கூட அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தேவனே உங்களை வஞ்சித்து விட்டார்.
It's like, you know, when you say you love everybody.
எல்லாரையும் நேசிக்கிறேன் என்று நீங்கள்
சொல்லும்போது. Sorry, when you say you love God.
தேவனை நான் நேசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லும்போது.
1 John 4:20.
1 யோவான் 4:20.
If someone says I love God.
நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லியும்.
But he cannot love his brother.
தன்னுடைய சகோதரனுக்கு அன்பு கொள்ள முடியவில்லை என்றால்.
He does not really love God at all.
அவன் தேவனிடத்தில் அன்பு கூறவே இல்லை.
Because it says here, if you cannot love your brother, you do not really love God at all.
நீ சகோதரனிடத்தில் அன்பு கூறவில்லை என்று சொன்னால் நீ தேவனிடத்தில் அன்பு கூறவே இல்லை.
That is so clear in 1 John 4:20.
1 யோவான் 4:20 அது மிகவும் தெளிவாக இருக்கிறது.
So that is a helpful test by which we discover whether we love God or not.
ஆகவே நாம் தேவனிடத்தில் அன்பா இருக்கிறோமா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பதற்கு இது மிகவும் தெளிவான ஒரு நிரூபணமாக இருக்கிறது.
What a wonderful thing God has given us a test.
தேவன் நம்மை சோதித்துக் கொள்ளும்படியாக ஒரு சிறு சர்ப்ப சோதனை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது.
Love for God is an invisible thing.
தேவன் மேல் இருக்கக்கூடிய அன்பு என்பது யாரும் காணாத ஒரு காரியம்.
Love for my fellow believers is very visible.
என் சக விசுவாசிகளோடு இருக்கக்கூடிய அன்பு என்பது அது எல்லாரும் அறியக்கூடிய
ஒன்றாக.
நீங்கள் காணக்கூடிய சகோதரனிடத்தில் அன்பு கூறவில்லை என்றால்
How can you love God whom you cannot see?
நீங்கள் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவீர்கள்?
You are deceiving yourself.
நீங்கள் உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்கிறீர்கள்.
So that is one way by which we can test whether my holiness is real.
ஆகவே என்னுடைய பரிசுத்தமானது உண்மையானது தானா இல்லையா என்பதை இந்த வழியிலே நாம்
asking myself, how much fellowship do I have with my fellow believers?
என்ன சக விசுவாசிகளோடு கூட எனக்கு இருக்கக்கூடிய ஐக்கியம் எவ்வளவா இருக்கிறது என்று கேட்டு.
It's the same way with humility.
அதே விதமாக தான் தாழ்மை.
How do we know that Jesus was very humble before God?
இயேசு தேவனுக்கு முன்பாக பிதாவுக்கு முன்பாக எப்படி தாழ்மையா இருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும்?
Because he was willing to wash the feet of the disciples.
ஏனென்றால் அவர் சீஷனுடைய பாதங்களை கழுவுவதற்கு ஆயத்தமுள்ளவராக இருந்தார்.
So many of us can think I am a very humble person.
நம்மிலே अनेகர் நான் மிகுந்த தாழ்மையுள்ளவன் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம்.
I am very humble before God.
தேவனுக்கு முன்பாக நான் தாழ்மையானவன் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம்.
Well, if you are humble before God, you will consider the other person is more important than you.
தேவனுக்கு முன்பாக நீங்கள் தாழ்மையுள்ளவர்களாக இருந்தால் மற்றவர்களை நீங்கள் முக்கியமானவர்களாக மேன்மையானவர்களாக எண்ணுவீர்கள்.
See Philippians chapter 2.
பிலிப்பியர் 2 அதிகாரத்தை பாருங்கள்.
Philippians 2 it says about having the same attitude verse 5 that Jesus had who humbled himself in verse 8.
இங்கே பிலிப்பியர் 2 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களில் மிருக்க கடவுது என்று 5 வசனத்திலே வாசிக்கிறோம். அது என்ன சிந்தை என்று சொன்னால் 8 வசனத்திலே அவர் தாழ்மையுள்ளவராக இருந்தது போல.
I have to have the same attitude that Jesus had.
இயேசு கிறிஸ்து அதே சிந்தையை எனக்கும் இருக்க வேண்டும்.
Just to humble myself.
என்னை நானே தாழ்த்துவது.
How do I know whether I have humbled myself?
நான் தாழ்மையா இருக்கறனா இல்லையா என்று எப்படி நான் அறிந்து கொள்வது?
Here is one test.
இங்கே ஒரு தற்பரிசோதனை.
Now I want you to listen to this very carefully.
மிகவும் நீங்கள் கவனமாய் கவனிக்க முடியா நான்
கேட்கிறேன். And I want you to honestly ask yourself if this is true.
இது உண்மையா என்று நேர்மையாக உங்களை பார்த்து நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள்.
In your life.
உங்களுடைய வாழ்க்கையிலே.
Do you believe this is the word of God?
இது தேவனுடைய வார்த்தை என்று நம்புகிறீர்களா?
See what it says in God's word.
தேவனுடைய வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள்.
Verse 3 the last part.
3 வசனத்தின் கடைசி பகுதி.
Every one of you must regard the other person as more important than yourself.
ஒவ்வொருவரும் தங்களிலும் மற்றவர்களை மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள்.
Now don't read it wrongly.
தவறாய் வாசித்து விட வேண்டாம்.
He's not asking you to imagine that other people are more spiritual than yourself.
உங்களை காட்டிலும் மற்றவர்கள் எல்லாரும் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ண சொல்லவில்லை.
Jesus did not consider other people as more spiritual than himself.
இயேசு தன்னை காட்டிலும் மற்றவர்களை அதிக ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி எண்ணவில்லை.
He didn't think, oh, Judas Iscariot is more spiritual than me.
Oh, Judas Iscariot என்னை காட்டிலும் அதிக ஆவிக்குரியவன் என்று அவர் எண்ணவில்லை.
Peter is more spiritual than me.
அல்லது பேதுரு என்னை காட்டிலும் அதிக ஆவிக்குரியவன் என்று எண்ணவில்லை.
That would have been a lie.
அப்படியானால் அது பொய்.
Paul did not think the Corinthians are all more spiritual than me.
என்னை காட்டிலும் கொரிந்திய சபையார் எல்லாரும் ஆவிக்குரியவர்கள் என்று பவுல் எண்ணவில்லை.
He said, you are carnal, we are spiritual.
நீங்கள் மாம்சிகமாக இருக்கிறீர்கள், நாங்கள் ஆவிக்குருளாக இருக்கிறோம் என்று சொன்னார்.
I don't consider other people all, oh, you are all more spiritual than me.
நீங்கள் எல்லாரும் என்னை விட அதிகமான ஆவிக்குரியவர்கள் என்று நான் எண்ணுவதில்லை.
The Bible doesn't tell us to do that.
அப்படி செய்ய முடியாது, வேதம் நமக்கு சொல்லவில்லை.
Some people try to act like that.
சிலர் அப்படி நடிக்க விரும்புகிறார்கள்.
Oh, you are more spiritual than me.
நீங்கள் என்னை காட்டிலும் அதிக ஆவிக்குரியவர்கள்.
That's a lie. They don't believe it.
அது பொய், அதை அவர்களே நம்புவதில்லை.
That is just acting with a fake humility.
அது போலியான ஒரு விசுவாச போலியான தாழ்மையிலே நடிப்பதாகும்.
And the Bible doesn't tell us to do that.
அதை செய்ய முடியாது, வேதம் நமக்கு சொல்லவில்லை.
Because then he'll be asking us to tell a lie.
அப்படியானால் வேதமே நம்மை பொய் சொல்ல முடியாது, சொல்லுமே.
So don't try to imagine that other people are more spiritual than you.
ஆகவே உங்களை காட்டிலும் மற்ற மக்கள் எல்லாரும் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி நீங்கள் கற்பனை செய்ய வேண்டாம்.
If you are more spiritual than them, thank God for it.
அவர்களை காட்டிலும் நீங்கள் அதிக ஆவிக்குரியவர்களாக இருந்தால் தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள்.
Don't be proud of it.
அதை குறித்து பெருமைப்பட வேண்டாம்.
But don't pretend that you are not as spiritual as others.
ஆனால் மற்றவர்களைப் போல நானும் ஆவிக்குரியவன் இல்லை என்பது போல நடிக்க வேண்டாம்.
But what does it say?
ஆனால் என்ன சொல்லுகிறது?
Consider them as more important.
மற்றவர்களை முக்கியமானவர்களாக, அதிக முக்கியமானவர்களாக எண்ணுங்கள்.
Can you consider the Prime Minister of India as more important than yourself?
உங்களைக் காட்டிலும் இந்திய பிரதம மந்திரி அதிக முக்கியமானவராக எண்ண முடியுமா?
Sure.
கண்டிப்பாக.
I have no problem.
எனக்கு பிரச்சனை இல்லை.
I don't consider the Prime Minister of India to be more spiritual than me.
ஆனால் என்னை காட்டிலும் ஆவிக்குரிய இந்திய நாட்டின் பிரதம மந்திரி அதிக ஆவிக்குரியவர் என்று நான் எண்ணுவதில்லை.
The Bible doesn't ask me to do that.
வேதம் அப்படி செய்ய முடியாது சொல்லவில்லை.
Did Jesus consider Judas Iscariot as more important than himself?
ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னை காட்டிலும் யூதா இஸ்காரியோத் முக்கியமான நபர் என்று எண்ணினாரா?
Yes.
ஆம்.
What is the proof?
அவருடைய அத்தாட்சி என்ன?
He washed his feet.
அவருடைய கால்களை கழுவினார்.
Do you know that he washed the feet even of Judas Iscariot?
யூதாஸ் காரியத்தினுடைய பாதங்களை கூட இயேசு கழுவினார் என்று உங்களுக்கு தெரியுமா?
And you know what he told his disciples?
தம்முடைய சீஷர்களுக்கு என்ன சொன்னார் என்று தெரியுமா?
In Luke 22.
லூக்கா 22 அதிகாரம்.
Luke chapter 22.
லூக்கா 22 அதிகாரம்.
When he was sitting with them at the table.
அங்கே மேஜையிலே அவரோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது.
He said to them.
அவர்களை பார்த்து சொன்னார்.
Who is greater?
யார் பெரியவன்?
Verse
27. 27
வசனம். The one who is sitting at the table or the one who is serving?
எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவனா அல்லது பணிவிடை செய்கிறவனா?
You tell me.
நீங்கள் சொல்லுங்கள்.
So you go to a restaurant.
நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீர்கள்.
Who is more important, the one sitting at the table or the one serving?
மேஜையில் உட்கார்ந்திருக்கக்கூடியவர்கள் முக்கியமானவர்களா அல்லது எல்லாருக்கும் பணிவிடை செய்கிறவர்கள் சர்வர் முக்கியமானவரா?
You know who is greater.
யார் பெரியவர் என்று உங்களுக்கு தெரியும்.
Waiter is only serving.
அங்கே காத்திருக்கக்கூடியவன் சர்வ் பண்ணுகிறான், பணிவிடை செய்கிறான்.
You are greater because he is serving you.
உங்களுக்கு அவன் ஆகாரம் பரிமாறுகிறான், ஆகவே நீங்கள் தான் பெரியவர்கள்.
And then now he says.
இப்பொழுது சொல்கிறார்.
Isn't it the one who sits at the table who is greater?
பந்தி இருக்கிறவன் தான் பெரியவன் என்று உங்களுக்கு தெரியாதா?
That's right.
அது சரிதான்.
But what am I doing?
நான் என்ன செய்கிறேன்?
I am not sitting at the table.
நான் இப்பொழுது பந்தி இருக்கவில்லை.
I am washing your feet.
நான் உங்களுடைய பாதங்களை கழுவுகிறேன்.
I am serving you.
நான் உங்களுக்கு பணிவிடை செய்கிறேன்.
I am sitting at your feet.
நான் உங்களுடைய பாதத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன்.
That is the mark of a godly man.
ஒரு தேவ மனிதனுடைய அடையாளம் இதுதான்.
He is willing to serve others.
மற்றவர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு தயாராக இருப்பான்.
He doesn't think himself superior to them.
மற்றவர்களை காட்டிலும் தான் மேன்மையானவன் என்று எண்ணுவதில்லை.
A good church is one which has got such elders.
நல்ல மூப்பர்களை கொண்ட இப்படிப்பட்ட மூப்பர்களை கொண்ட சபைதான் நல்ல சபை.
Who does not think that he is more important than the others.
தன்னைக்கா மற்றவர்களை காட்டிலும் தான் தான் முக்கியமானவன் என்று எண்ணாதவர்.
No, but who thinks I am a servant here.
ஆனால் நான் ஒரு வேலைக்காரன்.
Churches who got elders like that are really blessed churches.
இப்படிப்பட்ட மூப்பர்களை கொண்ட சபைகள் உண்மையாலுமே ஆசீர்வாதம் பெற்ற சபைகள்.
It's very difficult to find such people.
அப்படிப்பட்ட மக்களை பார்ப்பது அரிதா இருக்கிறது.
That is the mark of the true church.
மீயான சபையினுடைய அடையாளம் அதுதான்.
The most spiritual person,
அதிக ஆவிக்குரிய நபர்,
will be the one who considers everybody else as more important than me.
மற்றவர்கள் எல்லாரும் என்னை காட்டிலும் முக்கியமானவர்கள் என்று எண்ணக்கூடிய நபர்.
He does not have any demands.
எந்த ஒரு எதிர்பார்ப்பும் மற்றவர்களிடம் இல்லை.
Other people must provide this for me or provide that for me.
மற்றவர்கள் எனக்கு இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்றதான எதிர்பார்ப்பு இல்லாதவர்.
See, whenever you have a demand that other people must treat you like this and do this for you and that for you.
மற்ற மக்கள் எனக்கு இப்படி தான் செய்ய வேண்டும், என்னை இப்படி தான் நடத்த வேண்டும் என்றதான ஒரு கடும் எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்குமானால்,
you are a big man.
நீங்கள் ஒரு பெரிய ஆள்.
And if you are a big man then you are not spiritual.
நீங்கள் ஒரு பெரிய ஆளா இருந்தால் நீங்கள் ஆவிக்குரியவர் அல்ல.
A spiritual person has got no demands.
ஒரு ஆவிக்குரிய நபருக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது.
When you go to a church,
நீங்கள் ஒரு சபைக்கு போகிறீர்கள்,
and you say, oh, these people are not showing any love to me.
என்ன இந்த சபையில என்னை யாருமே நேசிப்பதே இல்லை.
Why should they show love to you?
உங்களுக்கு ஏன் அவர்கள் அன்பு காண்பிக்க வேண்டும்?
Are you such an important person?
நீ அப்படிப்பட்ட முக்கியமான நபரா?
The Bible says you go to that church and show love to other people.
நீ சபைக்கு சென்று மற்றவர்களுக்கு அன்பு காண்பி என்று தான் வேதம் சொல்கிறது.
Bible doesn't say you go to a church and make everybody love you.
ஒரு சபைக்கு சென்று அங்கே இருக்கிற எல்லாரும் உன்னை நேசிக்க முடியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லவில்லை.
That is why you find so many believers who have got complaints and who are grumbling and complaining.
அநேக விசுவாசிகளுக்கு ஆகவே தான் குறை இருக்கிறது, முறுமுறுக்கிறார்கள்.
When they get sick,
வியாதிப்படுகிறார்கள்.
They say, oh, nobody came to see me, I was sick.
யாருமே என்னை பார்க்க வரல, நான் வியாதியா இருந்தப்ப.
I had a cough and a cold for 3 days and nobody came to.
மூணு நாள் கொஞ்சம் சளி இருமல் இருந்துச்சு, யாருமே என்னை பார்க்க வரல சபையில இருந்து.
You had a cough and a cold for 3 days.
Yo, moon naal ungalukku irumal saliya brother.
Whole church should come to visit you to find out what's wrong with you.
Mulu sabiyam ungale vande paathirukka vendume.
You don't understand Christianity.
Ungalukku kristham endrale vilangavillai.
How should you react when you're sick?
Vyadhi pattal neengal eppadi செயல்பட வேண்டும்?
By all means ask others to pray for you, ask the elders.
தாராளமாக மூப்பர்களை ஜெபிக்க முடியாய் கேட்டுக்கொள்ளலாம், மற்றவர்களை ஜெபிக்க முடியாய் கேட்கலாம்.
That the Bible says.
அது வேதம் சொல்கிறது.
It says in James chapter 5.
யாக்கோபு 5 அதிகாரம்.
What to do when we are sick?
வியாதிப்பட்டால் என்ன செய்ய வேண்டும்?
James 5.
யாக்கோபு 5 அதிகாரம்.
Verse 14.
14 வசனம்.
Is any among you sick?
உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால்,
please tell the elders about it.
அதை குறித்து மூப்பர்களை சொல்லுங்கள்.
And tell them to pray for you.
உங்களுக்காக ஜெபிக்க முடியாய் கேளுங்கள்.
And they may ask the church also to pray for you.
அவர்கள் சபையும் உங்களுக்காக ஜெபிக்க முடியாய் கேட்கலாம்.
That is right.
அது சரிதான்.
But what should be your reaction?
ஆனால் நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும்?
What should be your attitude?
உங்கள் மனப்பான்மை எப்படி இருக்க வேண்டும்?
You want the whole church to know that you're sick?
நீங்கள் வியாதிப்பட்டவர்கள் என்று சொல்லி முழு சபையும் அறிந்து கொள்ள வேண்டுமா?
Let me give you an example.
நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
This is a beautiful example of a very godly man.
மிகுந்த தேவபக்தியுள்ள ஒரு மனிதனுடைய அருமையான ஒரு உதாரணம்.
Philippians chapter 2.
பிலிப்பியர் 2 அதிகாரம்.
Philippians chapter 2
பிலிப்பியர் 2 அதிகாரம்.
He starts with saying have the same attitude that was in Christ Jesus.
கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருந்த அதே சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது என்று ஆரம்பிக்க கூடிய பவுல் 5 வசனத்தில் அப்படி ஆரம்பிக்கிறார்.
That means you consider others as more important.
மற்றவர்களை உங்களை காட்டிலும் முக்கியமானவர்களாக எண்ணுங்கள்.
And be take interest in verse 4 in the interests of other people and not your own interests only.
அவனவன் தனக்கானவர்களை இல்ல பிறருக்கானவர்களையும் நோக்குவானாக என்று 4 வசனத்தில் வாசிக்கிறோம்.
That's how Jesus was.
எப்படிதான் இயேசு இருந்தார்.
And Paul is saying first example is Jesus Christ.
அவர் பவுல் சொல்கிறார் அதற்கு முதல் உதாரணம் இயேசு கிறிஸ்து.
He says about himself I am writing about it which means I am also an example in that area.
அவரே இதை எழுதுகிறார், ஆகவே அவர் நானும் இதற்கு உதாரணமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார்.
Then I consider all of you as more important.
நான் உங்கள் எல்லாரையும் என்னை காட்டிலும் முக்கியமானவர்களாக எண்ணுகிறேன்.
And I am concerned about your interest not mine.
எனக்கான வழிகள் அல்ல உங்களுக்கான வழியில் நான் விருப்பமுள்ளவனாக இருக்கேன்.
There is one more example.
இன்னும் ஒரு மாதிரி உண்டு.
Verse 19 Timothy.
19 வசனம் தீமோத்தேய.
He is also verse 19 Timothy.
19 வசனம் தீமோத்தேய.
He is also genuinely concerned verse 20 about your interests.
அவனும் உங்களுக்கான வழியிலே விருப்பமுள்ளவனாக இருக்கான், மனதுள்ளவனாக இருக்கான் என்று வாசிக்கிறோம்.
He is not like the others who are seeking their own interests verse 21.
21 வசனத்திலே மற்றவர்கள் எல்லாரும் தங்களுக்குரிய வழியிலே தேடிக் கொண்டிருக்கிறார்கள், அதுபோல தீமோத்தேய இல்லை.
So here is one more example.
இங்கே இன்னும் ஒரு உதாரணம்.
Jesus
Yesu
then Paul
Paul
and Timothy
Timothy
he's giving examples in this chapter of people who have the same attitude of Christ
Yesu Kristuvil irund adhe sindhiye konda manithargalai udaranamaga indha adhigarathile solugirar
It's a beautiful chapter
arumiyana alagana oru
adhigaram not only exhortation but examples
ange putti solradhu mattumalla udaranangalum kaanvikkira
Now he says I'll give you one more example
innum oru udaranathai ungalukku solugiren
verse 25
25th vasanam
Epaphroditus
Epaphroditu
it says here He was so sick.
அவன் அவ்வளவாய் வியாதிப்பட்டான்.
But do you know what troubled him?
ஆனால் அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்தது என்ன தெரியுமா?
It's amazing.
வியப்பா இருக்குது, ஆச்சரியமா இருக்குது.
He was not troubled because he was sick.
தான் வியாதிப்பட்டபடினாலே அவர் கவலைப்படவில்லை.
He was not even troubled that other people did not come to visit me.
என்னை பார்ப்பதற்கு மற்ற மக்கள் வரவில்லை என்பதனாலே கூட அவருக்கு துக்கம் இல்லை.
See verse 26.
26 வசனம் பாருங்க.
He was so troubled because you people heard he was sick.
அவன் வியாதிப்பட்டதை நீங்கள் எல்லாரும் கேட்டபடினாலே அவ்வளவாய் வியாகுலப்படுகிறவனாய் இருந்தார்னு.
Why did they hear I am sick? I'm okay. I'm not so serious.
நான் அவ்வளவு சீரியஸா இல்ல. ஏன் இங்க கேள்விப்பட்டாங்களே ஐயோ.
They will all be disturbed about me now.
ஐயோ இப்போ என்னை குறித்து அவங்க எல்லாம் கர்சனைப்படுவாங்களே.
What a wonderful brother.
என்ன அருமையான ஒரு சகோதரன்.
You know you get sick.
நீங்கள் வியாதிப்படலாம்.
And you hope nobody knows about it so that they don't get worried about you.
உங்களை குறித்து அவள் கவலைப்படாதபடிக்கு யாரும் கேள்விப்படக்கூடாதே என்று உங்களுக்கு இருக்கிறதா?
You just quietly tell the elders and say pray for me.
நீங்கள் அமைதியாக மூப்பரத்திலே சொல்லி எனக்காக ஜெபிங்கள் என்று சொல்கிறீர்கள்.
I don't want the whole church to come and be sympathetic for me. Oh dear brother, we are so sorry you are.
ஐயோ சகோதரரே, உங்களுக்கு வியாதி வந்ததனால நாங்க ரொம்ப வருத்தப்படுறோம் என்று சொல்லி முழு சபையும் வந்து உங்களுக்காக பரிதாபப்பட வேண்டுமா?
When did you catch this cold?
எப்ப உங்களுக்கு இந்த சளி பிடித்தது?
I'm so sorry that you got a cold.
நினைச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது.
Oh, have you got a little fever also?
ஓ, அதோட கூட உங்களுக்கு ஜுரம் வந்துருச்சா?
So sorry to hear that.
ரொம்ப ரொம்ப வருத்தமா இருந்துச்சு கேள்விப்படுறதுக்கு.
What type of Christians are these people?
இவெல்லாம் என்ன விதமான கிறிஸ்தவர்கள்?
Why not be like Epaphroditus?
ஏன் எப்பாப்ரோதித்துவை போல இருக்க கூடாது?
I don't want people to know and get worried about me. I'm all right.
நன்றாக தான் இருக்கேன். என்னை குறித்து அவர்கள் கேள்விப்பட கூடாது. வியாதியா இருக்கேன் கேள்விப்பட விட கூடாது.
And how sick was he? He didn't just have a cold.
அவருக்கு சளி பிடித்த வியாதி எல்லாம் இல்லை.
Verse 27, he was so sick he almost died.
27 வசனத்தை பாருங்கள், மரணத்துக்கு சமீபமா இருக்கக்கூடிய அளவுக்கு வியாதிப்பட்டார்.
Such a serious sickness and he was disturbed that other people knew about it.
அவ்வளவு கொடிதான வியாதி, ஆனால் மற்றவர்கள் கேள்விப்பட்டு விட்டார்கள் என்பதனாலே வியாகுலம்.
Because he said, why should I trouble these people?
ஏன் நான் இந்த மக்களை தொந்தரவுபடுத்த வேண்டும்?
I am not an important person.
நான் ஒரு முக்கியமான நபர் அல்ல.
I am an ordinary person.
நான் ஒரு சாதாரண நபர்.
Dear brothers,
அருமையான சகோதரரே,
sisters, it is such men with whom God builds his church.
இப்படிப்பட்ட நபரை கொண்டு தான் தேவன் சபையை கட்டுகிறார்.
Who are not seeking their own.
தங்களுக்கானவளை தேடாதவர்கள்.
Who are not seeking that everybody should sympathize with them.
எல்லாரும் என்னோடு கூட பரிதாபப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்காதவர்கள்.
But
ஆனால்
he was a person who was much burden for them.
அவர்களுக்காக பாரம் கொண்ட ஒரு மனிதர்.
Because it says here,
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது,
why did he come close to death? How did he get sick?
இவர் வியாதிப்பட்டார், எப்படி மரணத்திற்கு சமீபமாய் வரக்கூடிய அளவுக்கு வியாதிப்பட்டார்?
See, it says here in verse 30, he came close to death for the work of Christ.
கிறிஸ்துவின் ஊழியத்திற்காக அவர் மரணத்திற்கு சமீபமானார் என்று.
Because he risked his life to complete what was deficient in your service to me.
அங்கே ஊழியத்திலே குறைவுபட்டதை நிறைவாக்கும்படிக்கு தன் பிராணனையும் எண்ணாமல் அவர் ஊழியத்திற்காக மரணத்துக்கு
சமீபமானார்.
பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறார்.
And this Epaphroditus had come from Philippi.
எபாப்ரோதித்து பிலிப்பி பட்டணத்திலிருந்து வருகிறார்.
And he had come to help Paul.
பவுலுக்கு உதவி செய்யும்படியாக வருகிறார்.
And he goes visits him regularly in that jail.
அவர் அந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய பவுலை அவர் அடிக்கடி போய் சந்திக்கிறார்.
He had traveled a long distance from Philippi to Rome.
பிலிப்பிலிருந்து ரோம் பட்டணத்துக்கு நீண்ட பிரயாணம் செய்திருக்கிறார்.
Going and visiting Paul in that jail.
பவுலை சிறைச்சாலையில் பார்க்கிறார்.
In all types of weather.
எல்லா விதமான சூழ்நிலைகள்.
He became sick.
வியாதி பட்டு விட்டார்.
He became sick trying to serve Paul.
பவுலுக்கு ஊழியம் செய்யும்படியாக பிரயாசம் எடுத்து வியாதி பட்டு விட்டார்.
Because the church in Philippi sent him.
என்றால் பிலிப்பி சபை இவரை அனுப்பியது.
He said, I've got to serve this man of God.
நான் இந்த தேவ மனிதருக்கு ஊழியம் செய்ய வேண்டும்.
And when he became sick, he didn't want anybody to know about.
ஆனாலும் இந்த ஊழியத்தின் நிமித்தமாய் வியாதி பட்ட பொழுது யாரும் அறிய கூடாது
என்றார். He was almost dying.
கிட்டத்தட்ட மரிக்கும் தருவாய்.
Only Paul knew about it.
பவுலுக்கு மட்டும் தான் அது தெரியும்.
Paul would pray for him.
பவுல் அவருக்காக ஜெபித்திருந்தார்.
He recovered.
அவர் வியாதியிலிருந்து சுகமடைந்து விட்டார்.
I'm just giving you an example of how these early Christians were.
ஆதிகால கிறிஸ்தவர்கள் எப்படி இருந்தால் என்று உங்களுக்கு உதாரணத்தை காண்பிக்கிறேன்.
They loved people so much that they did not want to trouble them.
யாரையும் தொந்தரவு செய்யக்கூடாது என்று எண்ணக்கூடிய அளவுக்கு ஜனங்களை நேசித்தார்கள்.
They had a real spirit of a servant.
அவர்கள் பணிவுடை ஆவியுடையவர்களாய் தாழ்மையுள்ள ஆவியுள்ளவர்களாய் இருந்தார்கள்.
So dear brothers and sisters.
அருமையான சகோதர சகோதரிகளே,
if we have a vertical love for God.
நாம் தேவனுக்கென்று ஒரு செங்குத்தான ஒரு அன்பு இருக்குமேயானால்,
it must manifest itself in a love and a concern for one another.
மற்றவள் மீதி இருக்கக்கூடிய அன்பு கரிசனையின் மூலமாக அந்த அன்பு வெளிப்பட வேண்டும்.
I want to serve them but I don't want anything in return.
நான் அவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், அதற்கு மாறாக எனக்கு ஒன்றும் தேவையில்லை.
Do you know that is what the spirit that we have taught in all of our churches in Tamil Nadu.
தமிழ்நாட்டிலே உள்ள நம்முடைய எல்லா சபைகளிலேயும் இதை தான் நாம் இந்த ஆவியை தான் நாம் போதித்து இருக்கிறோம்.
Kerala and Andhra.
கேரளாவிலேயும் ஆந்திராவிலேயும்
and even in other countries.
மற்ற நாடுகளிலேயும் கூட
we have taught our elder brothers.
நம்முடைய மூப்பர்களுக்கு இப்படி சொல்லி கொடுத்திருக்கிறோம்.
You must serve people and expect nothing in return.
நீங்கள் மக்களுக்கு ஊழியம் செய்து அதற்கு கைமாறாக எதையும் எதிர்பார்க்க கூடாது.
Serve people and expect nothing in return.
மக்களுக்கு ஊழியம் செய்யுங்கள், அதற்கு எதிர்மாறாக எதையும் எதிர்பார்க்காமல் இருங்கள்.
Don't expect money.
பணத்தையும் எதிர்பார்க்க வேண்டாம்.
Don't expect honor.
கணத்தை எதிர்பார்க்க வேண்டாம்.
Don't expect that they will serve you.
உங்களுக்கு அவர் ஊழியம் செய்வார்கள் என்று எதிர்பார்க்க வேண்டாம்.
Don't even expect that they will respect you.
உங்களை மதிப்பார்கள் என்று கூட எதிர்பார்க்க வேண்டாம்.
You find your joy in serving them.
நீங்கள் அவர்களுக்கு ஊழியம் செய்வதிலேயே உங்கள் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுங்கள்.
With this principle.
இந்த தத்துவத்தினாலே.
Expecting nothing in return.
மாறாக எதையும் எதிர்பார்க்காமல்.
And that way we can say our churches are unique.
இந்த விஷயத்திலே நம்முடைய சபை தனித்துவம் வாய்ந்த சபை என்று நாம் சொல்லலாம்.
I don't think you will find many preachers in India like that in a group of churches.
குழுவாக உள்ள சபைகளிலே சபைகள் கூட்டத்திலே இப்படிப்பட்ட பிரசங்கரை பார்ப்பது
You may find one or two here and there.
இங்கேயும் அங்கேயும் ஒரு ஒன்று இருவரை பார்க்கலாம்.
Can you find any denomination in India where all the pastors and elders are like that expecting nothing in return?
எதையுமே எதிர்பார்க்காத பாஸ்டர்களால் நிறைந்த சபை குழுக்களை ஸ்தாபனை பார்க்க முடியுமா?
There may be one or two pastors like that, but you don't find a group of churches where everybody is like that.
ஒன்று இரண்டு போதகர்கள் வேண்டுமானால் அப்படி இருக்கலாம், ஆனால் எல்லா போதகர்களுமே அப்படி இருக்கக்கூடிய சபை ஸ்தாபனை பார்க்க முடியுமா?
We have about 70 or 80 elders in our churches.
நம்முடைய சபைகளில் 70 அல்லது 80 மூப்பர்கள் இருக்கிறார்கள்.
Not one of them expects any salary.
அல்லே ஒருவராகிலும் சம்பளத்தை எதிர்பார்ப்பதில்லை.
I hope they don't expect any honor.
கணத்தியம் எதிர்பார்க்காமல் இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன்.
I hope they expect nothing.
அவர்கள் ஒன்றையும் எதிர்பார்க்காமல் இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன்.
Because that's how Jesus came to this earth.
இப்படி தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார்.
He says I have not come here to be served. I have come here to serve.
நான் பணிவிடை கொள்ள வரவில்லை, பணிவிடை செய்ய வந்தேன் என்று சொன்னார்.
But it's so difficult to find that spirit of Christ today in Christ.
ஆனால் இந்த கிறிஸ்துவினுடைய ஆவியை இன்றைய கிறிஸ்தவ வட்டாரங்களிலே பார்ப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது, அரிதாக இருக்கிறது.
Look at this expression which I just quoted is actually from the words of Jesus.
நான் இப்பொழுது சொன்ன இந்த வாசகத்தை பாருங்கள், இயேசுவின் வார்த்தையிலிருந்து நான் உங்களுக்கு சொன்னேன்.
See Luke chapter 6.
லூக்கா 6 அதிகாரம்.
In Luke chapter 6 he was talking about how we should treat other people.
லூக்கா 6 அதிகாரத்தில் மற்ற மக்களை நாம் எப்படி நடத்த வேண்டும் என்று பார்க்கிறோம்.
And he says in Luke chapter 6 how we should lend
நாம் எப்படி மற்றவர்களுக்கு
serve others
கடன் கொடுக்க வேண்டும், எப்படி மற்றவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்பதை குறித்து அவர் சொல்கிறார்.
There is a little expression found in the middle of verse 35.
35 ஆம் வசனத்தின் மத்தியிலே ஒரு நல்ல ஒரு வாசகம் காணப்படுகிறது.
It's a beautiful expression.
அருமையான ஒரு வாசகம்.
Expecting nothing in return.
கைமாறு கருதாமல்.
Isn't that a beautiful expression?
அருமையான ஒரு வாசகம் அல்லவா?
Serve others
மற்றவர்கள் ஊழியம் செய்யுங்கள்.
எக்ஸ்பெக்டிங் நத்திங் இன் ரிட்டர்ன்
கைமாறு கருதாமல் ஊழியம் செய்யுங்கள்.
I don't want anything back.
எனக்கு திருப்பி நீங்க எதுமே செய்யணும் தேவையில்லை.
I don't want any money.
பணம் வேண்டாம்.
I don't want any honor.
உங்களுக்கு இந்த கணம் வேண்டாம்.
I don't want any respect.
நீங்க என்னை மதிக்கணும்னு தேவையில்லை.
I don't even want you to give me any comfort. Any comfort.
என்ன உங்களுக்கு எந்த ஒரு ஆறுதலும் எனக்கு தேவையில்லை.
எக்ஸ்பெக்டிங் நத்திங், நத்திங் மீன்ஸ் ஜீரோ.
ஒன்றும் எதிர்பார்க்கவில்லை என்று சொன்னால் பூஜ்யம்.
What a wonderful way to serve Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வதற்கு எவ்வளவு அற்புதமான ஒரு வழி.
Dear brothers and sisters.
அருமையான சகோதர சகோதரிகளே.
I pray that all of us in our churches will be like that.
நம்முடைய சபைகளில் உள்ள எல்லாரும் இப்படி இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன்.
Expecting nothing in return.
கைமாறு ஒன்றும் கருதாமல்.
This is how I have tried to serve the Lord in our churches for 36 years.
இப்படி தான் நம்முடைய சபைகளிலே 36 ஆண்டுகளாக நான் ஊழியம் செய்ய பிரயாசப்பட்டிருக்கிறேன்.
Not only here when I go to other countries too.
இங்கே மட்டுமல்ல வேறு நாடுகளுக்கும் செல்லும் பொழுதும் கூட.
If somebody gives me a shirt on my birthday.
என்னுடைய பிறந்தநாளுக்கு யாராவது ஒரு ஷர்ட் கொடுத்தால்
I don't expect it.
நான் அதை எதிர்பார்க்கவில்லை.
He is happy to give it, I accept it from him.
அவர் அதை கொடுப்பதற்கு சந்தோஷமா இருந்தால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன்.
But I am not expecting anything.
ஆனால் ஒன்றையும் நான் எதிர்பார்ப்பதில்லை.
And that is why my life has been so happy.
ஆகவே தான் என்னுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமுள்ளதாக இருக்கிறது.
Expecting nothing.
ஒன்றையும் எதிர்பார்க்காமல்.
If you want to live a happy life,
சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டுமா?
Have this attitude.
இந்த மனப்பான்மை செந்தி உங்களுக்கு இருக்கட்டும்.
Don't say I have served the church so long.
இவ்வளவு வருஷம் நான் ஊழியம் செய்தேனே.
I'm not talking about elders, even other brothers can think like that.
முப்பர்களை பற்றி நான் சொல்லவில்லை, மற்ற சகோதரர்களை குறித்து நான் சொல்கிறேன்.
I am sick, nobody has come to visit me.
வியாதிப்பட்டன், யாருமே என்னை வந்து பார்க்கவில்லை.
I am in need and nobody is there to help me.
தேவையில வந்திருக்கிறேன் பிரதர், யாருமே ஒண்ணுமே செய்யல பிரதர்.
I am in debt and nobody is coming to help me to clear my debt.
நான் இவ்வளவு கடன்பட்டிருக்கிற இந்த கடனை திருப்பி செலுத்த உதவி செய்வதற்கு யாரும் வரவில்லை.
You will never be happy in any church if you have that attitude.
இப்படிப்பட்ட சிந்தை உங்களுக்கு இருக்குமானால் எந்த சபைக்கு போனாலும் நீங்கள் சந்தோஷமாகவே இருக்க மாட்டீர்கள்.
Think how Jesus came to this earth.
இயேசு எப்படி இந்த பூமிக்கு வந்தார் என்று எண்ணி பாருங்கள்.
Expecting nothing from anybody.
யாரிடத்திலிருந்தும் எதையும் எதிர்பார்க்காதபடி அவர் வந்தார்.
There is a great example of that which has challenged me in my life.
என்னுடைய வாழ்க்கையிலே சவாலிட்ட ஒரு பெரிய உதாரணம் இங்கே இருக்கிறது.
This is the test of holiness.
இதுதான் பரிசுத்தத்தினுடைய தர்ப்பண சோதனை.
Imagine that you are holy if you are expecting things from people.
மக்களிடத்திலிருந்து நீங்கள் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து கொண்டு நான் பரிசுத்தமா இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டாம்.
Sometimes older people are like that.
சில சமயத்தில் வயதானவர்களுக்கு அப்படி இருக்கும்.
Oh brother Zach,
சார் ஜாக் அவர்களே,
மை சில்ட்ரன் ஐ பிராட் தம் அப் சோ many இயர்ஸ்,
நான் இவ்வளவு வருஷமா கஷ்டப்பட்டேன் பிள்ளைகளை வளர்த்தேன்.
ஐ அம் ஓல்ட் பர்சன், தே நாட் கேரிங் ஃபார் மீ.
இப்ப நான் வயதாகி விட்டது, ஆனா என் பிள்ளைங்க என்ன கவனிக்கிறது இல்ல.
Why did you bring up your children?
உங்கள் பிள்ளைகளை ஏன் வளர்த்தீர்கள்?
To care for you.
உங்களை கவனிப்பதற்காகவா?
I have 4 sons.
எனக்கு 4 மகன்கள் உண்டு.
I can say before God.
நான் தேவனுக்கு முன்பாக சொல்ல முடியும்.
I did not bring them up to care for me and my wife in our old age.
நாங்கள் வயதான பிறகு என்னையும் என்னுடைய துணைவியாரும் கவனிக்க முடியாத என்ற பிள்ளைகளை வளர்க்கவில்லை.
No.
இல்லை.
I brought them up so that they live for God in their generation.
அவருடைய சந்ததியிலே தேவனுடைய அவருடைய தலைமுறையிலே தேவனுக்கு என்று வாழ முடியாக அவளை வளர்த்திருக்கிறேன்.
You say then brother Zach, who will take care of you and who will take care of us old people?
ஐயோ, உங்களை யார் அப்பொழுது பார்த்துக்கொள்வது? வயதான எங்களை யார் பராமரிப்பது?
All of you are worried about that. I'll give you a verse.
இதை குறித்து கவலைப்பட்டிருக்க உங்கள் எல்லாருக்கும் ஒரு வசனத்தை கொடுக்கிறேன்.
Isaiah 46.
ஏசாயா 46.
Verse 3 and 4.
33 4 வசனங்கள்.
The middle of verse 3.
3rd வசனத்தின் மத்தியிலே.
The Lord says.
கர்த்தர் சொல்கிறார்.
Listen to me.
என்னை கவனித்து கேளுங்கள்.
Middle of verse 3.
3rd வசனத்தினுடைய நடுவிலே.
From your birth I carried you.
ஜனங்களை எனக்கு செவி கொடுங்கள். உங்களுடைய தாயின் பிறப்பிலிருந்து நான் உங்களை சுமந்தேன்.
From your womb I carried you.
தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன்.
To your old age I am the same.
நான் உங்கள் முதிர் வயதிலும் அப்படியே செய்வேன்.
And when your hairs are gray I will carry you.
நரை வயது மட்டும் நான் உன்னை தாங்குவேன்.
I will carry you.
நான் உன்னை தாங்குவேன்.
I will bear you.
நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன்.
I will deliver you.
நான் உன்னை தப்புவிப்பேன்.
What a wonderful thing.
என்ன அருமையான காரியம்.
We must trust in God.
நாம் தேவனிலே நம்பிக்கை வைக்க வேண்டும்.
We don't expect anything.
நாம் எதையும் எதிர்பார்ப்பதில்லை.
That is why I am always happy.
ஆகவே தான் எப்பொழுதும் சந்தோஷமுள்ளவனாய் இருக்கிறேன்.
You live expecting other people to do this, that's why you're unhappy.
நீங்கள் மற்ற மக்கள் எனக்கு இதை செய்வார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டே வாழ்ந்திருக்கிறபடினாலே தான் சந்தோஷமில்லாதவர்களாய் இருக்கிறீர்கள்.
We must learn to live expecting nothing.
எதையுமே எதிர்பாராமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்.
I'll give you one last example.
ஒரு கடைசி உதாரணத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்.
Jesus is my great example.
இயேசுவினுடைய பெரிய மாதிரியா இருக்கிறார்.
When I read the gospels I don't read a story.
நான் சுவிசேஷங்களை வாசிக்கும் பொழுது ஒரு கதையை வாசிப்பதில்லை.
I try to see Jesus in the gospels and say Lord how can I be like you?
இயேசுவை சுவிசேஷத்தங்களை பார்க்க முயற்சித்து ஆண்டவரே உம்மை போல எப்படி நான் மாற முடியும் என்று கேட்கிறேன்.
In John chapter 7.
யோவான் 7 ஆம் அதிகாரம்.
We read how Jesus preached a great sermon.
அங்கே பெரிய பிரசங்கத்தை எப்படி இயேசு செய்தார் என்று வாசிக்கிறோம்.
And it was such a wonderful sermon.
அது மிகவும் அற்புதமான ஒரு பிரசங்கம்.
That people were so amazed and said in verse 41, this is the Christ.
இவர்தான் கிறிஸ்து என்று மக்கள் ஆச்சரியப்பட்டு சொல்கிறார். 41 ஆம் வசனம்.
And verse 40 last part, this is certainly the prophet.
இவர் மெய்யாகவே தீர்க்கதரிசியானவர் என்று 40 ஆம் வசனம் கடைசி பகுதியிலே வாசிக்கிறோம்.
This is the prophet, this is the Messiah.
இவர்தான் தீர்க்கதரிசி, இவர்தான் மெசியா.
After hearing this wonderful message,
இந்த அற்புதமான செய்தியை கேட்ட பிறகு சொல்கிறார்கள்.
And now see what happens.
இப்போ என்ன நடக்கிறது பாருங்கள்.
How do these people treat this great prophet?
இந்த பெரிய தீர்க்கதரிசி எப்படி நடத்துகிறார்கள்?
It says in verse 53.
53 ஆம் வசனம்.
After all the sermon was over,
இந்த பிரசங்கங்கள் எல்லாம் முடிந்த பிறகு,
everybody went to their own home.
அவரவர் தங்கள் வீட்டுக்கு போனார்கள்.
Jesus home is in Capernaum, many hundreds of kilometers away.
இயேசுவின் வீடு கப்பர்நகுமில் இருக்கிறது, நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பாலே இருக்கிறது.
This is in Jerusalem.
இங்கே எருசலேமில் இந்த காரியம் நடக்கிறது.
And nobody asked the prophet, where are you sleeping tonight?
யாருமே இந்த தீர்க்கதரிசியானவரை பார்த்து இன்றைக்கு எங்கே தூங்குவீர் என்று கேட்கவே இல்லை.
Can you imagine a person, they are so blessed by a message they never try to find out where is this prophet going to sleep tonight.
செய்தியிலே இவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் அவரை பார்த்து இன்று இரவு எங்கே தூங்க போகிறார் என்று கூட கேட்கவில்லை.
That has never happened to me.
எனக்கு இதுவரை அது போல் நடக்கவில்லை.
Wherever I go they take such good care of me.
நான் எங்கு சென்றாலும் என்னை நன்றாக பராமரிக்கிறார்கள்.
But Jesus,
ஆனால் இயேசு,
nobody bothered to find out where he is sleeping.
அவர் எங்கே தூங்க போகிறார் என்பதை குறித்து யாருமே அக்கறைப்படவே இல்லை. ஒரு ஆள் கூட அக்கறைப்படவில்லை.
Also a great message, great prophet.
எல்லாருமே பெரிய தீர்க்கதரிசி, பெரிய ஆண்டவர் தீர்க்கதரிசி என்று சொன்னார்கள்.
Never said, do you have a place to sleep tonight?
ஐயா, இந்த இரவு தூங்குவதற்கு உங்களுக்கு இடம் இருக்கிறதா என்று
கேட்டு, come to my house.
எங்க வீட்டுக்கு வாங்க.
Nobody.
யாருமே,
not even one person.
ஒரு ஆள் கூட கேட்பதற்கு இல்லை.
Everybody went to their own house.
எல்லாரும் தங்கள் வீட்டுக்கு போய் விட்டார்கள்.
So Jesus is alone there.
இப்ப இயேசு தன்னந்தனியா இருக்கிறார்.
Ah, he says it's not raining today, so it's okay.
பரவாயில்லை, இன்னைக்கு மழையே இல்ல. சரி.
Verse 1, chapter 8, verse 1.
அடுத்த அதிகாரம் 8 அதிகாரம் 3 வசனம்.
Let me go to the Mount of Olives and sleep under the trees.
நான் இந்த ஒலிமலைக்கு போய் ஒரு மரத்தின் அடியிலே படுத்து தூங்கட்டும்.
This is the great prophet.
பெரிய தீர்க்கதரிசி.
Next morning,
அடுத்த நாள் காலை,
early in the morning,
அதிகாலையிலே
verse 2
இரண்டாம் வசனம்
he comes into the temple to preach again
அவர் மீண்டும் தேவாலயத்திற்கு திரும்பி வந்து பிரசங்கிக்கிறார்
and all the fellows had come from their home again to listen to the great prophet
அந்த பெரிய தீர்க்கதரிசிக்கு செவி கொடுக்க முடியாய் மீண்டும் தங்கள் வீடுகளிலிருந்து எல்லாரும் வந்து விட்டார்கள்
before jesus opened his mouth the first question they should have asked him is lord where did you sleep last night
இயேசு பிரசங்கிக்க வாயை திறப்பதற்கு முன்பதாக மக்கள் என்ன கேட்டிருக்க வேண்டும் ஆண்டவரே நேற்று இரவு எங்கே தங்கினீர் தூங்கினீர்
they are not bothered
அவர்களுக்கு அதை குறித்து கவலை இல்லை
And Jesus does not say hey none of you fellows found out where I was sleeping last night do you know where I had to sleep last night
ungal yarume na enga thoona neenga kandupidikkavilla na enga thoona theriyuma endra nammude prasangathai aarambikkavillai
or in some clever way well the sun it was in clear sky last night when I was sleeping
allade migam tandramaga naan netru iravu வானம் வெட்டவழியா இருந்தது அப்பொழுது நான் மரத்தில் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது என்றெல்லாம் சொல்லவில்லை
to make people feel guilty that you did not invite me to your house
உங்க வீட்ல என்ன கூப்பிடல ஆகவே உங்களுக்கு குற்ற உணர்வு செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் பிரசங்கிக்கவில்லை
he was not like that
அவர் அப்படி இல்லவே இல்லை
expecting nothing from anybody
யாரிடத்திலிருந்தும் எதையும் எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கை
this is our savior
இவர்தான் நம்முடைய இரட்சகர்
this is our example
இவர்தான் நம்முடைய மாதிரி
are you following him
நீங்கள் அவரை பின்பற்றுகிறீர்களா
I want to follow him
நான் அவரை பின்பற்ற விரும்புகிறேன்
and he got up and he again began to preach
மீண்டும் ஆய் பிரசங்கிக்க ஆரம்பித்தார்
is this the jesus you are following
இந்த இயேசுவை தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்களா
you say you have wonderful fellowship with god
தேவனோடு கூட அற்புதமான ஐக்கியம் இருக்கிறது என்று சொல்கிறீர்கள்
then have a humble attitude towards others
மற்றவர்கள் மீது ஒரு தாழ்மையான சிந்தை கொண்டிருங்கள்
see all of you are more important than me
என்னை காட்டிலும் நீங்கள் எல்லாரும் முக்கியமானவர்கள்
I am only a servant
நான் ஒரு வேலைக்காரன்
then you are really holy
அப்படியானால் உண்மையாலுமே நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீர்கள்
god will never allow you to be deceived
ஒரு காலமும் நீங்கள் வஞ்சிக்கப்பட முடியாது தேவன் அனுமதிக்க மாட்டார்
about your holiness
உங்களுடைய பரிசுத்தத்தை
let's pray
நாம் ஜெபிப்போம்
heavenly father
பரலோக பிதாவே
help us to see jesus more clearly
yesuvai megum telivai paarkkangalukku udhavi seiyum
our wonderful example and shepherd
aandavarengude arpudhamana maadhiriyum meiparuma irukkiravar
and help all of us to be more like him
aandavar avare polave naangal adhigama irukkumbodhu ellarkkum udhavi seiyum
pray in jesus name
yesu naamathil jebikkirom pidave
amen